بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم آتني حسن التعليم وحسن التفهيم وذكرني بما نسيت وعلمني ما جهلت وارزقني فهم كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم امام ابو جعفر الطحاوي رحمه الله وقدس الله سره அவர்களுடைய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற நூலை படித்து வருகிறோம். அதிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய விசேஷமான சிறப்புகள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா சிறப்புகளை வழங்கியிருக்கிறான். முஜிசாக்களை, அற்புதங்களை, உயர்வுகளை அல்லாஹு வழங்கியிருக்கிறான். அதிலே குறிப்பாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய விசேஷமான சிறப்புகளைத்தான் இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய சிஃபத்துகளையும் உயர்வுகளையும் நாம் நம்பிக்கை கொள்வது போன்றே நபியை நம்பிக்கை கொள்வதென்றால் அவர் வெறும் ஒரு ரசூல், அவருக்கு வஹி வந்தது, அவர் இப்படி இப்படி சொன்னார் செய்தார், நம்மை ஏவினார் நம்மை தடுத்தார் என்று நம்பிக்கை கொண்டால் மட்டும் அந்த ஈமான் பிர் ருசுல் அல்லது ஈமான் பி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியாகாது. அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொள்வது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா விசேஷமாக கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகளையும் மரியாதைகளையும் கண்ணியங்களையும் மொஜிசாக்களையும் சேர்த்துத்தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஈமான் பி ரசூல், ரசூலை நம்பிக்கை கொள்வது பூர்த்தியாகும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இமாம் அவர்கள் முதலாவது ஒரு பெரிய சிறப்பை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இரண்டாவதாக கூறுகிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்முடைய ரசூலை கண்ணியப்படுத்துவான். ஹவுத், ஒரு பெரிய நீர் தடாகத்தை மறுமையில் மூமின்கள் சொர்க்கம் செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அமைத்து கொடுப்பான். சரியா? இப்ப இது குறித்து மேலதிகமான விளக்கங்கள், நாம் என்னென்ன விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் கவனிங்க. இந்த நீர் தடாகம், ஹவுத் என்றால் நீர் தடாகம், ஹவுதுன் அரபியில, தமிழ்லையும் இந்த வார்த்தை அரபியிலிருந்து மாற்றப்பட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் புழங்கப்படுது. அந்த காலத்தில் பள்ளிவாசல்களில் ஒதுவு செய்வதற்காக வேண்டி ஒரு நீர் தொட்டி கட்டியிருப்பார்கள், ஹவுத் என்று அதற்கு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுத், ஒரு பெரிய நீர் தடாகத்தை அல்லாஹு தஆலா மறுமையிலே கொடுப்பான். இது குறித்து வரக்கூடிய நபிமொழிகள், ஹதீசுகள், அதிகமான சஹாபாக்கள் அந்த ஹதீசுகளை அறிவிக்கின்றார்கள். அதாவது ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள், 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த ஹவுதுடைய ஹதீஸை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே நீர் தடாகம் கொடுக்கப்படும் என்ற ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய வரலாறு நூல் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற அந்த புத்தகத்திலே இதை பற்றி மிக விரிவாக அந்த ஹதீஸுகளை எல்லாம் தொகுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த ஹவுதை பற்றி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன கத்ர ஹவுதி கமா பைன ஐலத இலா சன்ஆ மினல் யமன் வ இன்ன ஃபீஹி மினல் அபாரீக் கஅததி நுஜூமிஸ் ஸமா. அந்த மறுமையில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிற்கு கொடுக்கக்கூடிய அந்த நீர் தடாகம் அது எவ்வளவு பெரியதாக இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐலா என்ற ஒரு நகரம் இருக்கிறது, அது இன்றைய அபகரிக்கப்பட்ட பூமியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஈலத் என்று அதை ஆங்கிலத்திலே சொல்லப்படும், அரபியிலே ஐலா என்று கூறப்படுகிறது. அது அபகரிக்கப்பட்ட பூமியாக, பாலஸ்தீனுடைய அபகரிக்கப்பட்ட பூமியாக இருந்து இஸ்ரேல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அடுத்ததாக ஏமன் நாடு, அந்த நாட்டிலே ஒரு சன்னா என்ற ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. இந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையில ஏறக்குறைய 1200 கிலோமீட்டர் தொலைவுகள் இருக்கு. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நீர் தடாகம் என்பது ஐலாவுக்கும் சனாவுக்கும் இடையில் எவ்வளவு பெரிய ஒரு தூரம் இருக்குமோ அந்த தூரத்தை போன்று அந்த ஹவுதுடைய நீளம் இருக்கும். அந்த ஒரு தண்ணி தொட்டியுடைய நீளம் எவ்வளவு பெரியது? ஐலாவிற்கும் சனாவிற்கும் இடையில ஏறக்குறைய 1200 கிலோமீட்டர்கள் தொலைவுல உள்ள அவ்வளவு பெரிய தூரமாக அந்த நீர் தொட்டி இருக்கும். அங்கே என்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு, தாகித்து வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வானத்தினுடைய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு அங்கே குவளைகள் இருக்கும். அந்த குவளைகளால் அவர்கள் தண்ணீர் அள்ளி அந்த நீர் தடாகத்திலிருந்து குடிப்பார்கள். மேலும் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டது. அந்த தூக்கத்திலிருந்து விழித்து தங்களது தலையை வானத்தை நோக்கி அவர்கள் பார்த்தார்கள், புன்முறுவல் பூத்தவர்களாக, சிரித்தவர்களாக. அப்போது தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஏன் சிரித்தீர்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினார்கள், இப்போது அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு சூராவை இறக்கினான் என்று கூறிவிட்டு, இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இந்த வசனத்தை, இந்த மூன்று வசனங்களை உடைய இந்த சூரத்துல் கௌசரை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள். பிறகு தோழர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், ஹல் தத்ரூன மல் கௌசர், உங்களுக்கு தெரியுமா கௌசர் என்றால் என்ன என்று? காலு அல்லாஹு வரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள். அதாவது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹுக்கும் உங்களுக்கு தான் தெரியும் ரசூலுல்லா, நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் நாங்கள் மார்க்கத்தை தெரிஞ்சுக்க முடியும் அல்லது மறுமையை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இந்த கருத்தில் தோழர்கள் கூறியவுடனே ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஹுவ நஹ்ருன் அஅதானீஹி ரப்பி அஸ்ஸ வஜல்ல ஃபில் ஜன்னா عليه خير كثير ترد عليه امتي يوم القيامه آنيته عدد الكواكب يختلج العبد منهم فاقول يا رب انه من امتي فيقال لي انك لا تدري ماذا احدث بعدك ورواه مسلم. நபி அவர்கள் கூறினார்கள், அல் கௌசர் என்பது எனக்கு என்னுடைய ரப்பு சொர்க்கத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நதி ஆகும், ஒரு பெரிய ஆறு ஆகும். அந்த ஆறை சுற்றி அல்லது அந்த ஆறிலே நிறைய நன்மைகள் இருக்கின்றன. மறுமையிலே என்னுடைய உம்மத் தாகித்தவர்களாக அந்த ஆற்றை நோக்கி வருவார்கள். அதனுடைய பாத்திரங்கள், அதிலிருந்து நீர் குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரங்களின் எண்ணிக்கை நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை போன்றிருக்கும். அப்படி வரும்போது சில அடியார்கள் அங்கே அவர்கள் வர முடியாமல் தடுக்கப்படுவார்கள். நான் கூறுவேன், எனது இறைவா, எனது ரப்பே, இவர்களும் எனது உம்மத்தை சேர்ந்தவர்கள்தானே என்று. அப்போது எனக்கு பதில் கூறப்படும், நிச்சயமாக உமக்கு தெரியாது, உமக்கு பின்னால் இவர்கள் என்னென்ன புதுமைகளை மார்க்கத்தில் ஏற்படுத்தினார்கள் என்று. யார் மார்க்கத்தில் புதிய புதிய காரியங்களை உருவாக்கி அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடையலாம், நன்மையை அடையலாம் என்று கருதினார்களோ, அதன் அடிப்படையிலே செயல்பட்டார்களோ, அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய மன நினைப்பின்படி எவ்வளவுதான் பெரிய இபாதத்து அமல்கள் நோன்பு நஃபிலான வணக்கம் மற்ற என்னென்ன காரியங்களை செய்ததாக அவர்கள் நினைத்து கொண்டு வந்தாலும் அவர்கள் அந்த கௌசர் தடாகத்திலே நீர் அருந்த முடியாமல் தடுக்கப்பட்டு விடுவார்கள். அதற்கு காரணம் என்ன என்று நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது, யா அல்லாஹ், இவர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் தானே என்று கூறும் பொழுது அல்லாஹ் கூறுவான், உங்களது உம்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இந்த மார்க்கத்திலே அவர்கள் பல புதுமைகளை ஏற்படுத்தி விட்டார்கள், பிதாத்துகளை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா பதில் அளித்து விடுவான். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மது இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ், وهو نهر وعدنيه ربي عليه خير كثير هو حوض ترد عليه يوم القيامه. இது சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு நதியாகும், எனது உம்மத் தாகித்தவர்களாக அந்த நதிக்கு வருவார்கள். புரியுதுங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நீர் தடாகம் என்ற அந்த சிறப்பு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது குறித்து குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், இன்ன அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இப்ப இந்த ஆயத்திற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை நாம் படிக்கும் போது நமக்கு இரண்டு விஷயங்கள் தெரிய வருகின்றன. ஒன்று என்ன, அல் கௌசர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நீர் தடாகம் அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நீர் தடாகம், இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நீர் தடாகத்திலிருந்து இரு வழிகளின் வாயிலாக வாய்க்கால் போன்ற அந்த வழிகளாக மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு நீர் தடாகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பான். அந்த கௌசர் நீரிலிருந்து மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் தடாகத்திற்கு தண்ணீர் வரும். இந்த ரெண்டு விஷயங்களை நாம் மறுமை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் தடாகம் கொடுக்கப்படுவார்கள், அவர்களுக்கு என்று ஒரு ஹவுத் இருக்கிறது. இந்த ஹதீஸுகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது படிக்கும்போது வெளிப்படையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள், ஒன்று என்ன, சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு நதியை கொடுப்பான், அந்த நதி எவ்வளவு பெரியதாக இருக்கும் அதை பற்றி ஹதீஸ்ல வரல. புரியுதா? ஹதீஸ்ல எந்த நதியை பற்றி அதனுடைய நீளத்தை பற்றி சொல்லப்படுகிறது? மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீர் தடாகத்தினுடைய நீளத்தை பற்றி ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அப்ப இரண்டு நீர் தடாகங்கள் உள்ளன. ஒரு நீர் தடாகம் சொர்க்கத்தில் உள்ள நீர் தடாகம், அதற்கு பேர் என்ன, அதற்கு தான் நஹ்ருல் கௌசர் அல்லது ஹவுதுல் கௌசர். ஹவுதுல் கௌசர் என்பதை விட அதற்கு நஹ்ருல் கௌசர் என்று சொல்லப்படுவதுதான் ரொம்ப ஏற்றமானது. அந்த நஹ்ருல் கௌசர், கௌசர் என்ற அந்த பெரிய ஆறிலிருந்து அல்லாஹு தஆலா இரண்டு வாய்க்கால்கள் வழியாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் தொட்டிக்கு அல்லாஹு தஆலா தண்ணீரை அனுப்புவான். புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷர் மைதானத்திலே இந்த மஹ்ஷரிலே உள்ள நீர் தடாகத்தில் நின்று கொண்டுதான் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். இது குறித்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சஹல் இப்னு ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னி ஃபரதுக்கும் அலல் ஹவுத் மன் மர்ர அலைய ஷரிப வமன் ஷரிப லம் யத்ம அபதா லயரிதன் அலைய அக்வாம் அஅரிஃபுஹும் வயஅரிஃபூனனி ثم يحال بيني وبينهم. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் உங்களுக்கு முன்பாக நீர் தடாகத்திற்கு வந்திருப்பேன், அதாவது உம்மத்துகள் போய் அங்கு சேருவதற்கு முன்பாக உம்மத்துகளை எதிர்பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருப்பார்கள். யாரெல்லாம் எனக்கு அருகில் வருவார்களோ அல்லது என்னை கடந்து செல்வார்களோ அவர்கள் அந்த நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகுவார்கள். யார் அங்கே நீர் பருகிவிட்டாரோ அவர் ஒருபோதும் எந்த காலத்திலையும் சரி அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது. அல்லாஹு தாலா அந்த தாகம் என்ற அந்த குறையை அவருக்கு நிவர்த்தியாக்கி விடுவான். அப்ப கேள்வி வரும், சொர்க்கத்தில் போனா நிறைய நதிகள் இருக்குமே, அதிலிருந்து நாம் குடித்து மகிழ்வோமே என்றால் கண்டிப்பா குடிப்போம், இன்பத்திற்காக குடிப்போமே தவிர தாகத்திற்காக அல்ல. அதே போலதான் சொர்க்கத்தில் சாப்பிடுறதும், அங்க நம்ம சாப்பிடுறது பசிக்காக சாப்பிடுறது கிடையாது, ஆசைக்காக வேண்டி இன்பத்துக்காக வேண்டிதான் சாப்பிடுவோம். சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், அப்போது சில மக்கள் வருவார்கள், அந்த மக்களை நானும் அறிவேன் அவர்களும் என்னை அறிவார்கள், ஆனால் அவர்கள் என்னிடம் வராமல் தடுக்கப்பட்டு விடுவார்கள். சரியா? இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள். இதனுடைய விளக்கமாக மற்றும் ஒரு ஹதீஸ்ல வரும்போது, அப்படி தடுக்கப்படக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்விடத்தில் நபி அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வே இவர்கள் எனது உம்மத்தை சேர்ந்தவர்கள் தானே, இவர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்களே என்றால் அவர்களுக்கு பதில் கூறுவான் அல்லாஹு தாலா, நபியே நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்தில் என்னென்ன புதுமைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அப்போது நான் கூறுவேன், என்னை விட்டு நீங்கள் தூரமாகி விடுங்கள், யார் இந்த மார்க்கத்தை மாற்றினார்களோ அவர்கள் என்னை விட்டு கண்டிப்பாக தூரமாகி விடுவார்கள். புரியுதா? இந்த கருத்துல ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸை கொஞ்சம் நம்ம விளங்கிக் கொள்ளணும். புகாரியில ஏறக்குறைய 5 விதமாக இந்த ஹதீஸுகள் அறிவிக்கப்படுகின்றன. அதுல ஒரு விதம், வரக்கூடியவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்வார்கள், யா உசைஹாபி, என் சிறு தோழர்களே, என் தோழர்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். சரி, அப்ப மலக்குகள் பதில் சொல்வார்கள், நபியே உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதில கேட்டவுடனே அவங்கள துரத்திடுவாங்க. இந்த ஹதீஸ் 5 விதமா அறிவிக்கப்படும் பொழுது அதுல ஒரு இடத்துல எனது தோழர்கள் என்ற வார்த்தை இடம்பெறும். என்ன வார்த்தை இடம்பெறுகிறது? அப்ப இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் சஹாபாக்களின் மீது பகைமை உள்ளம் படைத்தவர்கள், பாருங்க நாளைக்கு மறுமையில சஹாபாக்களே ரசூலை விரட்டி விட்டுருவாங்க, அதுக்கு காரணம் அவர்கள் செய்த பிதஅத்து. அப்ப சஹாபாக்களுடைய செயலை நாம் ஆதாரமாக எடுக்க முடியாது, அவங்க பிதஅத்து செஞ்சவங்க, அவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில விரட்டி விட்டுருவாங்க, மறுமையில விரட்டி விட்டுருவாங்க. ஆகவேதான் நாங்க சொல்றோம், குரான் ஹதீஸ மட்டும்தான் எடுக்கணும், சஹாபாக்களுடைய சொல் செயல்களை நம்ம ஆதாரமா எடுக்க கூடாது, விளக்கத்துக்கு கூட நம்ம பேசக்கூடாது, அவர்கள்லாம் வழிகட்டு போனவங்க. இப்படியாக அந்த மக்கள் விமர்சனம் செய்வதை நாம் பார்க்கிறோம். புரியுதா? குறிப்பா முந்தைய காலத்துல ரொம்ப அற்பமான எண்ணிக்கையில இந்த மக்கள் இருந்தாலும், இந்த சமீப காலத்துல இந்த தௌஹீது பிரச்சாரம் வேற ஒரு வழியாக நடத்தப்பட்ட போது இந்த TNTJ என்ற அமைப்பினர் இதை ரொம்ப பெருசா விமர்சனம் பண்ணாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்துக்கொண்டு ரொம்ப அவர்கள் மக்களுக்கு மத்தியில சஹாபாக்கள் மீது உண்டான நம்பிக்கை, அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயங்களை அடியோட வேரோட சாய்க்க முயற்சி செய்தார்கள், அதுல வெற்றியும் கண்டுட்டாங்க. சரியா? இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்வி, இந்த பிரச்சனைக்கு என்ன விளக்கம்? புரியுதா? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த ஹதீஸ் எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு? புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய அறிஞர் யாரு? இமாம் புகாரி. அவர் தான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு மாத்தமா நடப்பாரா? இது ஒரு கேள்வி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை பத்தி நம்ம கேட்கிறோம், நீங்க எப்படிங்க, நாங்க 100% ஒரிஜினல் இருக்கிறீங்க, எங்களை மாதிரி மார்க்கத்தை யாருமே பின்பற்றியது கிடையாது, பின்பற்றவும் முடியாதுங்கிறீங்க. சரி வச்சுக்கோங்க, நாளைக்கு அல்லாஹ் தீர்ப்பளிக்க போறான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க ஒரு ஹதீஸ சொல்லிட்டு அந்த ஹதீஸுக்கு நீங்களே மாற்றம் பண்ணுவீங்களான்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ண மாட்டீங்க, ஆனா இமாம் புகாரி பண்ணிடுவாரா? உங்களை விட ஹதீஸிலும் ஹதீஸை அறிவிப்பதிலும் அமல் செய்வதிலும் மிக பேணுதலாக வாழ்ந்தவர் என்பதாக இமாம் புகாரியை பற்றி அறியப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்கின்ற காரணத்தினாலதான் அவர் சரி என்று கூறியதை சரி என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து சஹாபாக்களின் நம்பகத்தன்மை குறைக்கப்படுகிறது. சஹாபாக்களுடைய நம்பகத்தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் பிதத்து செய்தவர்கள் என்று இந்த ஹதீஸிலிருந்து நீங்கள் புரிந்த மாதிரி இதுக்கு அதுதான் உண்மையான விளக்கம் என்று இருந்திருக்குமே ஆனால் இமாம் புகாரியோ அவர்களை போன்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இன்னும் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிஞர்களும் ஹதீஸ் நூல்களுடைய ஆசிரியர்களும் சஹாபாக்களுடைய கூற்றுகளை பதிவு செய்திருக்க மாட்டார்கள். எப்படி இருக்குமே ஆனால் நீங்க விளங்கிக் கொண்டதை போன்று சஹாபாக்கள் கெட்டவர்கள் பிதத்து செய்தவர்கள் என்பதாக இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இருந்திருக்குமே ஆனால் அப்ப ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், ஹதீஸ மக்களுக்கு சொல்ல வேண்டும், ஹதீஸின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸ் நூல்களை தொகுத்தாங்க, அல்லது சும்மா பொழுதுபோக்கு தொகுத்தாங்களா? வேலையில் வெட்டியா உட்காந்துக்கிட்டு எதுக்குமா தொகுத்தாங்க? மக்களுக்கு ரசூலுல்லாவுடைய ஹதீஸை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்கள் மன இச்சையின்படி மார்க்கத்தை நடத்திவிடக் கூடாது, அவர்கள் தங்களுடைய கருத்திற்கு ஏற்ப மார்க்கத்தை பின்பற்றி விடக் கூடாது, ரசூலுல்லாவுடைய ஹதீஸை தெளிவா எடுத்து சொல்லணும், அதுல பொய்யர்கள் கலந்த ஹதீஸ் எல்லாம் பிரிச்சுட்டு சஹீஹான ஹதீஸை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹதீஸ்களை அறிஞர்கள் நூல்களை தொகுத்து மக்களுக்கு ஆதாரப்பூர்வமாக அந்த செயினோட கொடுத்தாங்க. நீங்க விளங்கின மாதிரி இந்த ஹதீஸ் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை டேமேஜ் குறைக்கக்கூடியதாக இருந்திருக்குமேனால் சஹாபாக்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்ற கருத்தை கொடுத்திருக்குமே ஆனால் ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், சஹாபாக்களின் கூற்றுகளை ஹதீஸ் நூல்களிலே கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸின்படி சஹாபாக்கள் எல்லாம் மார்க்க ஆதாரங்களுக்கோ மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கோ தகுதியற்றவர்கள் என்று நீங்க புரிந்து கொண்டதுதான் சரியான விளக்கமாக இருந்து அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்திருந்தா ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், ஹதீஸுகளை பதிவு செய்யக்கூடிய புத்தகங்கள்ல சஹாபாக்களுடைய கூற்றுகளை எழுதியிருக்க மாட்டாங்க. ஹதீஸ் கலையினுடைய எப்பேற்பட்ட புத்தகமா இருந்தாலும் சரி, பத்து ஹதீஸ் வரும்பொழுது இடையில ஒரு சஹாபியுடைய கூற்று இல்லாம அந்த ஹதீஸ் கிதாபு இருக்காது. அது மட்டுமல்ல, தாபிஈங்களுடைய கூற்றுகளும் ஹதீஸ் கிதாபுகள்ல இடம்பெற்றிருக்கும். நீங்க புகாரியே எடுத்து படிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு அங்கங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அபு ஹுரைரா இப்படி கூறினார்கள், அனஸ் கூறினார்கள், அல்லது இப்னு உமர் கூறினார்கள், அல்லது ஜாபீர் கூறினார்கள் என்று சஹாபாக்களுடைய கூற்றுகளை அங்கே ஹதீசுகளுக்கு முன்போ அல்லது ஹதீசுகளுக்கு பிறகோ கண்டிப்பாக பதிவு செய்திருப்பார்கள். புரியுதா? அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இந்த ஹதீஸ் சஹாபாக்களை டேமேஜ் படுத்தக்கூடிய ஹதீஸ் அல்ல. அப்படி ஹதீஸ் சஹாபாக்களை டேமேஜ் படுத்தக்கூடிய ஹதீஸா இருந்திருக்குமே ஆனால் ஹதீஸ்களை அறிஞர்கள் கண்டிப்பாக சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஹதீஸுகளோடு ஹதீஸுகளுக்கு விளக்கமாக பதிவு செய்திருக்க மாட்டார்கள். ஒன்று. இரண்டாவது விளக்கம், ஹதீஸ்களை அறிஞர்கள் அதாவது மூன்றாவது தலைமுறையில வந்த நான்காவது தலைமுறையில வந்த ஹதீஸ்களை அறிஞர்களை ஒரு பக்கத்தில் வைங்க, அவர்களுக்கு மேலாக மார்க்கத்தை பேணுவதிலும் படிப்பதிலும் பரப்புவதிலும் மிகப்பெரிய ஒரு சிகரமாக வழிகாட்டியாக நட்சத்திரங்களாக விளங்கியவர்கள் தாபிஈங்கள். சரியா? இந்த தாபிஈங்கள் தான் நமக்கு சஹாபாக்களிடமிருந்து மார்க்கத்தை வாங்கி அந்த ஹதீஸுகளை புரிந்து மக்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். நமக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையில சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கும் நமக்கும் இடையில தாபிஈன்கள். இந்த தாபிஈன்களாவது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை புரிந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் வெறும் ஹதீஸை மட்டும் மக்களுக்கு அறிவித்து விட்டுவிட்டு தங்களுடைய ஆசிரியர்களாகிய சஹாபாக்கள் கூறிய கூற்றுகளை மக்களுக்கு அறிவித்திருக்க மாட்டார்கள், அதற்கு விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். அவங்களே சொல்லியிருக்கலாம், ஆனா ஒவ்வொரு தாபியையும் தான் எந்த சஹாபியிடத்தில் கல்வி படித்தார், அவர் என்ன விளக்கம் கொடுத்தார் என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து எடுத்து சொன்னதிலிருந்து இந்த ஹதீஸ் சஹாபாக்களை டேமேஜ் செய்யக்கூடிய ஹதீஸ் அல்ல. புரியுதா? அப்படித்தான் தாபிஈ விளங்கினார், அப்படித்தான் அவருடைய மாணவராகிய தபுஉத் தாபிஈ விளங்கினார், அப்படித்தான் அவருடைய மாணவராகிய இமாம்கள் விளங்கினார்கள், அப்படித்தான் நான்காவது தலைமுறையாகிய ஹதீஸ் நூல்களுடைய ஆசிரியர்களும் விளங்கினார்கள். சஹாபாக்களை பற்றி இந்த ஹதீஸ் டேமேஜ் செய்கிறது என்று சொல்கிறீர்களே, இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்தவர்கள் யார் சொல்லுங்க? நபியிடம் இருந்து இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறவங்க யாரு? சஹாபாக்கள். இந்த ஹதீஸ் தங்களை டேமேஜ் செய்யக்கூடியது, தங்களை குறை சொல்லக்கூடிய ஹதீஸ் என்று இருந்திருக்குமே ஆனால் சஹாபாக்கள் ரெண்டு விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. ஒன்று, இப்படி தங்களை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஹதீஸ், இவங்க தான் இந்த ஹதீஸையே எடுத்து சொல்றாங்க, அவங்களையும் அந்த ஹதீஸ் டேமேஜ் பண்ணதுன்னா ஒன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த ஹதீஸ எடுத்து மக்களுக்கு சொல்லி இருக்க மாட்டாங்க. அல்லது அல்லாவே நம்மளை பத்தி இப்படி ஒரு அறிவிப்பு வருதே, நம்மள்ட்ட அப்படி என்ன தவறு இருக்கு என்று அந்த தவறை திருத்தி இருப்பார்கள். அதுக்கும் மேலாக தவறையும் திருத்தாம இந்த ஹதீஸையும் அவங்க துணிஞ்சு அறிவித்தார்கள் என்றால் அப்ப கண்டிப்பா மார்க்கத்தில் அவர்கள் வரமும் மீறிகள். அப்ப இப்பேற்பட்ட வரமும் மீறிகள் விதத்து செய்தவர்களுடைய ஹதீஸை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? அடுத்த கேள்வி. ஏன் ஒருத்தர் சாதாரணமா பொய் பேசினாலே அவருடைய ஹதீஸ அறிஞர்கள் ஒதுக்கி வச்சிடறாங்க, தன்னுடைய வாகனத்துக்கு தீனி போடுறதுக்கு ஏமாத்து வேலை செஞ்சாருங்கிறதுக்காக வேண்டிய அவருடைய ஹதீச ஒதுக்கிடுறாங்க, கொடுக்கல் வாங்கல சரியா இல்ல, தொழுகையில பேணுதல் இல்ல, வாக்குல சுத்தம் இல்ல, ஞாபக சக்தி வந்துருச்சு, ஞாபக மறதி வந்து விட்டது என்றாலே அவரை ஒதுக்கி வச்சிடறாங்க தாபீன்கள், தபுஉத் தாபீன்கள். அப்ப இவ்வளவு பெரிய பிதழத்துகளை செய்தவர்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்க சுமத்துனீங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? சஹாபாக்களை ஹதீஸ் அறிவிப்பிலிருந்து ஒதுக்கிறோம். அப்படி ஒதுக்குனா உங்களுக்கு என்ன ஹதீஸ் மிஞ்சும்? இப்ப சரியான கடஞ்செடுத்த முட்டாள்கள், மடையர்கள். தான் சொல்லக்கூடிய வார்த்தை, தான் சொல்லக்கூடிய கருத்து எவ்வளவு மோசமான விபரீதமான முட்டாள்தனமான கருத்து என்பதை புரியாம உளர்ற வேலை. புரியுதா? சஹாபாக்கள் விதம் செய்தார்கள் என்றால் பெரும் பாவம் செய்தை விட பயங்கரமானது என்ன? பிதத்து. ஒரு பிதத் என்பது லட்சக்கணக்கான பெரும் பாவங்களை விட பயங்கரமானது. குஃபுர் ஷிர்க்குக்கு அடுத்த பாவம் எது? பிதத். அப்படிப்பட்ட பிதத்தை செய்தவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க அவங்களிடத்துல என்ன நம்பகத்தன்மை இருக்கும்? புரியுதா? அப்ப இது முட்டாள்தனமான கூற்று. ஒரு பக்கம் சஹாபாக்களை பிதத்து செய்தார்கள் என்று சொல்வதும், இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வதும் இரண்டும் மிக முரண்பாடான நிலை. அப்ப சஹாபாக்களுடைய ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கண்டிப்பா அவர்கள் நல்லவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். புரியுதா? சரி, அடுத்ததாக இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த ஐந்து ஹதீஸுகள்ல ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம், சாரி பார்க்கல, சொல்லணும் உங்களுக்கு. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசைஹாபி, சற்று முன்பு உங்களுக்கு கூறினேன் என்ன ஹதீஸ், என்னுடைய தோழர்களே, எனது சிறு தோழர்களே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடுக்கப்பட்ட மக்களை பார்த்து கூறும் போது அப்ப மலக்குகள் அங்கே சொல்வார்கள், அது ஒரே பதில் தான், அஞ்சு ஹதீஸ்லயும் அதே பதில் தான், உங்களுக்கு பின்னால் அவர்கள் என்ன புதுமைகளை செய்தார்கள் என்பதை நபியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். சரி, அப்ப இந்த ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தை என்ன? உசைஹாபி, எனது சிறு தோழர்களே என்று வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இது போக மற்ற ஹதீஸுகள்ல, புகாரியில உள்ள மற்ற ஹதீஸுகள்ல, எனது உம்மத்தில் சிலர், எனது உம்மத்தில் உள்ள சில அடியார்கள், எனது உம்மத்தில் உள்ள சில மக்கள், இப்படித்தான் வந்திருக்குது மற்ற ஹதீஸுகள்ல. அங்க என்ன வார்த்தை இல்ல, உசைஹாபி அல்லது அஸ்ஹாபிங்கிற வார்த்தை இல்ல. புரியுதா? சரி, அப்ப ஐந்து ஹதீஸுகளையும் ஒன்று சேர்த்து தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை நீங்க பார்க்கணும். எப்ப ஒரே கருத்தை ஐந்து விதமான ஹதீஸுகள் கொடுக்கின்றனவோ, அப்ப ஐந்து விதமான ஹதீஸுகளை முன்வைத்து தான் நீங்க ஹதீஸுக்கு முடிவு எடுக்கணும், கருத்து சொல்லணும். எந்த ஹதீஸுக்கும் முரண்படாதவர். இங்க நல்லா பாருங்க, இந்த இயக்கவாதிகளுடைய, குறிப்பா இந்த கொள்கைவாதிகளுடைய மிகப்பெரிய ஒரு அநீதி அல்லது மிகப்பெரிய ஒரு செய்தி மறைப்பு என்னவென்றால், சஹாபாக்களை டேமேஜ் பண்ணும் பொழுது இந்த மறுமையினுடைய ஹவுத் ஹதீஸ் சொல்லும் பொழுது, இந்த ஐந்து அறிவிப்பிலேயே எங்க சஹாபாக்கள் அஸ்ஹாபின்னு வருதோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்ற நாலு அறிவிப்புகள் வருது பாருங்க, அதுல என்னென்ன வார்த்தைகள் வருது? மக்களில் சிலர், அடியார்களில் சிலர், எனது உம்மத்தில் சிலர் என்று வருது பாருங்க, அந்த ஹதீஸ சொல்லவே மாட்டாங்க. எந்த ஹதீஸ மட்டும்தான் எடுப்பாங்க? தோழர்களே, சிறு தோழர்கள் வருது பாருங்க, அந்த ஹதீஸ மட்டும்தான் எடுத்து சொல்லுவாங்க. அப்ப இதிலிருந்து அவர்களுடைய உள்ளத்துல சஹாபாக்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கு. எப்படியாவது அவர்களை குறை சொல்லி அவங்களை டேமேஜ் ஆக்கி அவங்க மேல உள்ள மரியாதையை மக்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்திருந்தா இந்த அஞ்சு ஹதீஸையும் தானே சொல்லணும். புரியுதா இல்லையா? அப்ப மக்கள் விளங்கிக்கிட்டோம், இங்க சொல்லப்பட்டது எந்த சஹாபாக்கள் என்று அல்லது சஹாபாக்களுக்கு என்ன அர்த்தம் என்பதாக மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று மக்களுடைய அறிவுல தானே விட்டுக்கணும் இந்த ஹதீஸ. அப்படி இல்லாம இதே புகாரியில் உள்ள மற்ற நாலு அறிவிப்புகளையும் மறைச்சிட்டு இதை மட்டுமே திரும்ப திரும்ப மேடையில சொல்லும் பொழுது, சொல்லி நிறுத்தினாலும் பிரச்சனை இல்லை, பாருங்க சஹாபாக்களை, பாருங்க சஹாபாக்களை சொல்லி மக்களுடைய கவனத்தை சஹாபாக்கள் பக்கம் திருப்பி 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 அவங்கள டேமேஜ் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப வாங்க விஷயத்துக்கு, நம்ம என்ன சொல்றோம்? இது நம்ம சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தாபிஈ யாரிடமிருந்து? சஹாபியிடமிருந்து. அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய தபுஉத் தாபிஈ, பிறகு இமாம்கள். நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியது போன்று, எந்த ஒரு தாபிஈயோ, தபுஉத் தாபிஈயோ அல்லது ஹதீஸ்களை அறிஞர்களோ இந்த இடத்தில் கூறப்பட்ட உசைஹாபி என்பது ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களாகிய சஹாபாக்களை தான் குறிக்கிறது என்று யாருமே சொல்லல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது அர்த்தமாக இருந்திருக்குமேனால் கண்டிப்பா அவர்கள் இந்த அர்த்தத்தை அங்க குறிப்பிட்டிருப்பார்கள். ஒன்று, அப்ப யார்? சரி, ஒரு இங்க ரெண்டு விளக்கம். ஒரு விளக்கம் என்ன, இந்த உம்மத்தில் பொதுவாக யாரெல்லாம் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்களோ, பிதஅத்து செய்தார்களோ, அவர்கள் எல்லோருமே இந்த ஹதீஸ்ல வருவாங்க. யாரெல்லாம் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்களோ, பிதஅத்து செய்தார்களோ, மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாருமே இந்த ஹதீஸ்ல வருவாங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன, அப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்களில் இருந்தார்களா? பதில் என்ன? நிச்சயமாக இருக்கவில்லை, நிச்சயமாக இருக்கவில்லை. அப்ப உசைஹாபி என்ற வார்த்தை வந்திருக்குது என்றால், இதுக்கு அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கவனிங்க, சஹாபி அஸ்ஹாப் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? தோழர், நண்பர். புரியுதா? அறிமுகமானவர் என்று அர்த்தம். ரசூல் சுதாலிசன் சொல்றாங்க, நான் அவரை அறிவேன், அவர்கள் என்னை அறிவார்கள். ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 ஆண்டுகள் தாவா பணி செய்தார்கள், மதீனால 10 ஆண்டுகள் தாவா பணி செய்தார்கள். இந்த 23 ஆண்டு காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள், மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள், பிறகு ரசூலுல்லாவோடு பத்ர் போரிலே, உஹது போரிலே, கந்தக் போரிலே, ஹுனைன் போரிலே, அஹ்சாப் போரிலே, தபூக் போரிலே, ஹைபர் போரிலே கலந்து கொண்ட நபி தோழர்கள், இவங்களுடைய பேரெல்லாம் நமக்கு ஹதீஸ் புத்தகங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? தெரியாதா உங்களுக்கு? பத்ர் போர்ல கலந்துகிட்ட 313 சஹாபாக்கள் யாரு, உஹது போர்ல கலந்துகிட்ட 700 சஹாபாக்கள் யாரு, அதுல கொல்லப்பட்ட 70 சஹாபாக்கள் யாரு, ஹந்தக் போர்ல கலந்துகிட்டவங்க எல்லாருடைய பேரும் ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டு, கடைசியா மக்கா வெற்றி, அதுக்கு பிறகு ஹஜ்ஜத்துல் விதா, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள், முர்த்தத்தாகி விட்டார்கள், இந்த வார்த்தையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஹதீஸ்ல இந்த ஒரு வார்த்தையும் இருக்குது, அவர்கள் தங்களது பிடரியிலேயே திரும்ப குதிங்கால்களையே பிறகு பின்னால் சென்று விட்டார்கள் என்ற ஒரு வார்த்தையும் சேர்ந்திருக்குது. அப்ப இதெல்லாம் வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் முர்த்ததாயிட்டாங்க, பிதாத்து செய்தார்கள் இப்படி சொல்றீங்களே, இப்ப இந்த பேர்களில் யாராவது ஒரு 10 பேரை குறிப்பிடுங்க நீங்க. அப்படி அவர் என்ன பிதாத்து செய்தாரு, அது என்ன பிதாத்துன்னு சொல்லுங்க. நோ பதில். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முர்த்ததாயிட்டாங்க அல்லது மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள் அல்லது மார்க்கத்தில் மாற்றங்களை செய்தார்கள்னா பேர் கொடுங்க, யார் யாருன்னு சொல்லி என்னென்ன செய்தார்கள் பேர் கொடுங்க. அதுக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. அப்ப என்ன முட்டாள்தனமான வாதத்தை வைக்கிறீங்க? புரியுதா? சரி, ஒரு 3-4 உதாரணம் சொல்றாங்க. கடைசியா தேடி கீறி கண்டுபிடிச்சிட்டு உஸ்மான் பாருங்க 2 பாங்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்றைக்கு 2 பாங்கு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 1 அதான் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உஸ்மான் பிதத்து பண்ணாருன்னு சொல்லிட்டு, இவங்களுடைய மடத்தனத்தினுடைய உச்சக்கட்டத்தை பாருங்க. சொல்றது புரியுதா? இப்ப என்ன வார்த்தை வருது இந்த இடத்துல, உஸ்மானும் பிதத்து பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்ப உஸ்மான் பிதத்து பண்ணாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதுக்கு பிறகு 100 ஹதீஸ் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை நீங்க மறுக்கணும், நிராகரிக்கணும், பொய்ன்னு சொல்லணும். ஏன், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொர்க்கம் கடமையானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொல்லி இருக்கிறார்கள். உஸ்மான் என்ன தப்பு செய்தாலும் இனி அவருக்கு எந்த பாவமும் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அவர் சொர்க்கவாசின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு சொல்லிருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ரெண்டுத்துல ஒன்னு சொல்லணும், ஒன்னு இந்த ஹதீஸ் எல்லாம் பொய்ன்னு சொல்லணும், அல்லது இவர் தப்பு செய்வார்னு தெரிஞ்சுக்கிட்டு பொய் புகழ்ச்சி அல்லாஹ் பாதுகாக்கணும், பொய் புகழ்ச்சியா ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லணும். ரெண்டுமே அப்படி இந்த ரெண்டும் நீங்க சொல்றது இருந்துச்சுன்னா அப்ப ரசூல்லாவுடைய நம்பகத்தன்மையே புரியுதா இல்லையா? மஹாதல்லா, என்ன பெரிய முட்டாள்தனம் அது? அப்ப யார கொண்டாந்து இந்த பிதத்துவாதின்னு வைக்கிறாங்க? அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியின், எனது சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் ரசூல்லா சொல்லியிருக்க, உஸ்மானுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் ரசூல்லா சொல்லி இருக்கிற இவங்க கடைசியில பிதத்துடைய குற்றச்சாட்டை யாரும் என்ன கொண்டு போய் போடுறாங்க? சரி போது, இது வரைக்கும் நாளைக்கு தொடரும் இன்ஷா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.